மனைவிக்காக சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
ஏமா நில்லுங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, நேரா டாக்டர் ரூமுக்கு போய்கிட்டே இருக்கீங்க?
பின்ன இங்க வந்ததே டாக்டர் பாக்கத்தான், உன்ன பாக்கவா வந்திருக்கேன்.
டாக்டர் பாக்கத்தான் நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுக்காக டோக்கனா முன்னாடியே வாங்கிட்டு வந்து வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பெரிய மகாராணி மாதிரி நேரா போய்கிட்டே இருக்கீங்க?
இந்த பாருமா, எனக்கு தலைவலி, அதனாலதான் டாக்டர் பாக்க போறேன், வழிய விடு.
நாங்களும் நோயாளிதான், இதோ இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்கள என்ன பொழுது போகாமலே இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க?
இந்த பாருமா, நீ டோக்கன வாங்கிட்டு வந்து வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்றதுக்காக நானும் உன் கூடவே உட்காரணும்னு நினைக்கிறிய? நான் நினைச்சா இந்த டாக்டரையே என் வீட்டுக்கு வந்து வைத்தியம் பாக்க வைப்பேன், தெரியுமா?
அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இங்க எதுக்கு வரணும்?
என்ன நீ யார்கிட்ட என்ன பேசுறன்னு தெரியாம என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க?
இங்க பாருங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. எங்க மாமியார் வயசானவங்க, அவங்கள பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? அந்த வயசானவங்களே இப்படி பொறுமையா உட்கார்ந்து டாக்டரை பாக்குறாங்கன்னா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? போய் டோக்கனை வாங்கிட்டு வந்து வரிசையில உட்காருங்க.
ஏய், எனக்கே புத்திமதி சொல்றதா நினைப்பா? நானே தலைவலியில அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன், நீ என்னடான ஓ மாமியார் பக்கத்துல போய் உட்காருன்னு சொல்றியா?
இங்க பாருங்கம்மா, உங்களோட பணத்திமிரெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பேசிட்டா நாங்க பயந்து வழிவிடுவோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? போங்க, போய் மரியாதையா டோக்கனை வாங்கிட்டு வாங்க.
என்ன இத்தனை பேர் முன்னால மரியாதை இல்லாம பேசுறியா?
மரியாதையா அப்படி நான் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளையும் சொல்லையுமா இருக்கீங்க, மனசுக்குள்ள ரொம்ப அழுக்கு.
உஷா, உஷா, என்ன பேச்சையே காணும். உஷா, என்ன உஷா, நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், நீ பேசாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்ன உஷா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்ட, என்ன விஷயம், ஏன் இப்படி கோபமா இருக்க, சொல்லு உஷா.
என்ன ஒருத்தி மரியாதை இல்லாம பேசிட்டாங்க.
ஒன்னையா, எதுக்கு பேசினா?
நான் தலைவலின்னு இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட போனேன், அங்க ஒருத்தி என்ன வரிசையில வான்னு சொல்லி கண்டபடி எல்லார எதிலையும் பேசிட்டாங்க.
உன்னை திட்டினவ யாரு? நீ அவ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான்
இருந்தியா? என்ன பேசுறீங்க நீங்க? அவகிட்ட பேசுற அளவுக்கு நம்ம தராதரம் ஒன்னும் குறைஞ்சு போகலீங்க.
என்ன உஷானி, நமக்கு இருக்கிற வசதிக்கு டிரைவரை கார எடுன்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரியா போய் பாக்குறத விட்டுட்டு இப்படி இந்த டாக்டர்கிட்ட போய், அதுவும் இல்லாம எவ்வளவு ஒருத்தி உன்னை திட்டினான்னு வந்து சொல்றிய. அவ யாருன்னு காட்டு.
அவ இன்னமும் அங்கேயேவா இருப்பா?
என்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம எதிரில் வராமல போயிடுவான். சரி விடு.
என்னங்க ஆபீஸ் போல?
என்ன நடந்து
என்னங்க ஆச்சு? என்னங்க உடம்பு இப்படி அனலா கொதிக்குது? ஏங்க வாங்க ஆஸ்பத்திரி கிளம்பலாம்.
போலாம், ஆனா ஆபீஸ்க்கு வேற போகணும், ஏன்னா ஆபீஸ் மேனேஜரோட கார் சேவை என்கிட்ட தான் இருக்கு. அவரை கூட்டிகிட்டு போகணுமே, என்ன பண்ணுறது?
நான் வேணும்னா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுறானே.
ஃபோன் பண்ணி இல்லை இல்லை, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன்.
சரிங்க.
ஹலோ, வணக்கம் சார்.
வணக்கம், யார் பேசுறது?
நான் டிரைவர் பாபு பேசுறேன் சார்.
என்ன பாபு, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு?
ஆமாங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லை.
அப்படியா?
ஆமா சார், அதனாலதான் இன்னைக்கு வர முடியாது.
சரி பாபு, நீ ரெஸ்ட் எடுத்துக்க.
ரொம்ப நன்றிங்க சார்.
பாபு, ஏதாவது பணம் வேணுமா?
அதெல்லாம் வேண்டாம் சார், ஆனா உங்க கார் சாவி என்கிட்ட தான் இருக்கு.
அப்படியா, சரி, அந்த சாவியை யாருக்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சு, நானே வண்டி எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போறேன்.
யார்? சரி, நான் கொடுத்து அனுப்புறேன்
சார். என்னங்க உங்க மேனேஜர் என்ன சொன்னாங்க?
கார் சாவியை மட்டும் யாருக்கிட்டயாவது கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டாரு.
அப்படிங்களா?
யார்கிட்ட கொடுத்து அனுப்புறதுன்னு தெரியல நளினி.
என்னங்க நீங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்.
நீ அவ்வளவு தூரம் நடந்து போய் வரணுமே நளினி.
அதுக்கு என்னங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். எங்க பழைய மேனேஜர் இருந்தாரே, அதே வீடு தானே?
ஆமா நளினி.
சரிங்க, இப்பவே நான் போறேன்.
சரி நளினி.
சார், சார்.
யாருமா?
சார், நான் கார் டிரைவர் பாபுடைய மனைவி.
ஓ, ஆமா, பாபு கார் சாவியை கொடுத்தாரா?
ஆமாங்க சார்.
குடுமா. ஆமா, பாபு டாக்டர்கிட்ட போனாரா?
இன்னும் இல்ல சார், இனிமே தான் கூட்டிட்டு போனோம்.
ஆஹா, உடம்ப பாத்துக்க சொல்லுமா.
சரி சார், அப்ப நான் வரேன் சார்.
போயிட்டு வாமா.
இவ எங்க நம்ம வீட்டுல இருந்து போறா? என்னங்க என்னங்க என்னங்க
என்ன உஷா
என்னங்க?
என்ன உஷா, ஏன் இப்படி மாடியில இருந்து கத்திக்கிட்டே வர?
இப்ப ஒருத்தி நம்ம வீட்டுல இருந்து வெளியில போனாலே, அவ யாருங்க?
இதுக்காகவா இப்படி ஓடி வர? நம்ம டிரைவர் பாபுவோட மனைவி.
டிரைவரோட மனைவிய?
ஏன் உஷா, எதுக்காக கேக்குற?
என்ன ஒருத்தி ஆஸ்பத்திரியில திட்டினான்னு சொன்னேனே, அவ இவதாங்க.
என்னது இவ்வளவு திட்டினா? உன்ன முதல்லயே சொல்லிருக்க கூடாதா?
நான் தற்செயலா கீழே பாத்தங்க, அவ நம்ம வீட்டு கதவை மூடிட்டு வெளியில போயிட்டு இருந்தா, அதனாலதான் நான் மாடியில இருந்து கீழே ஓடி வந்தேன்.
சரி சரி விடு, அவ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமே அவ எங்க போயிட போறா? அந்த பாபு குணமாகி ஆபீஸ்க்கு வரட்டும், அவன் மனைவிய உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்.
அந்த பேச்சு பேசின அவளை 10 பேருக்கு முன்னாடி என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுங்க, அப்பதான் உங்களோட மனைவிங்கிறதுல எனக்கு கௌரவமா இருக்கும்.
நீ கவலைப்படாத உஷா, நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன்.
சார் வணக்கம். சார்
வணக்கம்லாம் இருக்கட்டும் பாபு, உனக்கு குணமாயிடுச்சா?
குணமாயிடுச்சு சார்.
ஒரு வாரம் லீவ் எடுத்துட்ட?
ஆமா சார்.
அப்புறம் பாபு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
என்ன சார், சொல்லுங்க சார்.
உன் மனைவி என் மனைவிய தரக்குறைவா பேசிருக்காயா?
சார் என்ன சார் சொல்றீங்க, எப்ப நடந்தது?
ஆமையா, ஆஸ்பத்திரியில அன்னைக்கு தலைவலின்னு என் மனைவி போயிருக்கா, அவங்கள வழிமறிச்சு கண்டபடி உன் மனைவி திட்டிருக்கானா பாரு.
சார் இது எனக்கு தெரியாது சார்.
எனக்கு தெரியுமே, ஆனா திட்டினது உன் மனைவிதான் அன்னைக்கு இந்த கார் சாவியை கொடுக்கும் போது தாயா தெரியும்.
அப்படிங்களா சார்?
ஆமா பாபு, அதனால உன் மனைவியே என் மனைவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு.
சரி சார், கட்டாயம் நாளைக்கே என் மனைவிய அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் சார்.
அத செய்ய முதல்ல
நளினி.
என்னங்க?
நீ ஒரு நாள் டாக்டர் கிட்ட போனிய, அன்னைக்கு யாருகிட்டயா சண்டை போட்டியா?
நானா? ஆமாங்க, ஒரு அம்மா தலைவலின்னு வந்தாங்க, வந்தவங்க நேரா டாக்டரை பார்க்க போனாங்க, தடுத்தேன். ஏன், என்னங்க விஷயம்?
ஏன் நளினி, நீ சண்டை போட்டது எங்க மேனேஜரோட மனைவி.
அப்படிங்களா? ஐயோ, எங்க தெரியாம பண்ணிட்டேன்.
நளினி, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லு.
அன்னைக்கு நான் அத்தையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேங்க, அங்க டோக்கன் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஏகப்பட்ட கூட்டம் வேற. இந்த அம்மா வந்தாங்க, நேரா டாக்டர் அறைக்கு போனாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கமே, நீங்க மட்டும் இப்படி வந்தோன்னு நேரா உள்ள போறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க தரக்குறைவா பேசினாங்க, நானும் பதிலுக்கு பேசினேன்.
ஓஹோ, அப்போ முதல்ல தப்பு செஞ்சது அவங்கதான்.
ஆமாங்க, நானும் பல முறை சொன்னேன் மரியாதையோட பேசுங்கன்னு, ஆனா அவங்க அப்படி நடந்துக்கவே இல்லைங்க.
சரி விடு நளினி, நீ தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு எங்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு வந்தேன்.
எங்க, நான் வேணும்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறங்க.
வேண்டாம் நளினி, செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார்.
வயா பாபு, எங்க உன் மனைவி, மன்னிப்பு கேட்க கூட்டிட்டு வந்திருக்கியா?
இல்ல சார்.
இல்லையா? ஏயா, செஞ்ச தப்புக்காக பல பேர் முன்னாடி எப்படி என் மனைவி கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு வராம இருந்துட்டாங்களா?
நான் தான் வர வேண்டாம் சொல்லிட்டேன் சார்.
ஏன்,
செய்யாத தப்புக்கு எதுக்காக என் மனைவி மன்னிப்பு கேட்கணும்?
என்னது தப்பு செய்யலையா? அப்போ நான் சொல்றது பொய்யா? பாபு, நீ யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா?
சார், என் மனைவி நடந்த விஷயம் எல்லாத்தையும் எட சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா என் மனைவி மேல தப்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சது. நியாயமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க.
பாபு, நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜர், நீ ஒரு சாதாரண டிரைவர். நீ எங்கிட்டயே நியாயத்தை பத்தி பேசுறியா? நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா?
சார், நீங்க என்னோட மேனேஜர் தான், நானும் டிரைவர் தான். ஆனா தப்பே செய்யாம தலைவணங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார்.
பாபு,
சார் நீங்க கோபப்படுறதால பொய் உண்மை ஆயிடாது சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சாதாரண டிரைவர் தான். ஆனால் என் மனைவி செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியை யாரோ பேசிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் பதவியும் உங்கள் அந்தஸ்தும் தான் பெருசாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன நடந்ததுன்னு முழுசாக விசாரிக்கல. நீங்கள் வேணும்னா உங்கள் மனைவிக்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கள். இல்லை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி என் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டா என் மனைவி.
பாபு, நீ சொல்றது உண்மைதான். உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய நான் ஏன் மனைவிய எனக்கும் கீழே வேலை பார்க்கக்கூடிய உன்னோட மனைவி திட்டாளேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டேன். நியாயப்படி பார்த்தா ஏன் மனைவிதான் உன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும்.
பதவி அதிகாரம் போன்றவற்றை கைவரப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு கீழானவர்கள், அதாவது தங்களுக்கு கீழே பணிபுரியும் பணியாளர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்றும் தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்றும் கருதுகின்றனர். இவர்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு தரும் வண்ணமாகவே நம்மில் பலர் நடந்து கொள்கின்றனர். அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுபவர்களுக்கு தவறே செய்யாதவர்கள் மிரண்டு போகிறார்கள் என்றால் அவர்களை கோழைகள் என்றுதான் அழைக்க வேண்டும். என்ன செய்வது, பதவியில் இருப்பவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் தங்களுடைய வேலை போய்விடுமே, அதற்காகத்தான் செய்ய வேண்டியுள்ளது என்று இவர்கள் தங்களுக்குள்ளே சமாதானம் கூறிக்கொண்டு எப்பொழுதும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சலாமிட்டே வாழ்க்கை நடத்துகின்ற பழக்கத்திற்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்கின்றனர். இப்படிப்பட்ட கோழைகளுக்கு மத்தியில் யாருக்கும் எதற்கும் தலைவணங்காத ஒரு சில வீரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தவறு செய்யாத போது பணிவது முட்டாள்தனம் என்ற எண்ணம் கொண்டவர்களாய், தட்டி கேட்கும் துணிச்சல் உடையவர்களாய் காணப்படுகின்றனர். இவர்கள் நிச்சயமாக வரலாற்று ஏடுகளின் பக்கங்களில் வலம் வருபவர்களாக இருப்பார்கள். ஏன், இன்றும் கூட நாம் வரலாற்று ஏடுகளை புரட்டினால் இப்படிப்பட்டவர்களின் வரலாறுகள் இடம்பெற்றிருப்பதை நம்மால் மறுக்க இயலாது. நாம் அனைவரும் அறிந்த வீரனாக வலம் வந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேய ஆளுநர் ஜாக்சன் துறை கட்டபொம்மனை தன் அதிகாரத்தால் பணிய வைத்து கப்பம் கட்ட வைத்துவிடலாம் என்று கனவு கண்டான். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனோ அத்துமீறிய அவனது அதிகாரத்திற்கு தலைவணங்க முடியாது என்று தனிப்பெரும் தலைவனாக சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரனாக திகழ்ந்தான். அவனுடைய துணிச்சலைக் கண்டு மிரண்டு போயினர் ஆங்கிலேயர். நாம் எப்படி இருக்கிறோம்? தவறு செய்யாத போது அதிகாரத்தைக் கண்டு மிரண்டு போகிறோமா அல்லது மிரள வைக்கிறோமா? சிந்திப்போம்.
மனைவிக்காக சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.